இனிய பண்பலை நேயர்கள் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். வாரந்தோறும் வியாழக்கிழமை மாலை 4 மணிக்கு வனமும் வாழ்வியலும் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சரக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கி வருகிறார். அந்த வகையில் இந்த வாரம் வேடந்தாங்கல் சரணாலயங்கள் குறித்து பாரசியமான தகவல்களை வழங்குவதற்காக நம்முடன் இணைந்திருக்கிறார். நேர்களே, அனைவரும் இந்த நிகழ்ச்சியை கேட்டு பயன்பெறுமாறு புதுகை பண்பலையின் சார்பாக அன்போடு கேட்டுக்கொள்கிறோம்.
புதுகை பண்பலை நேயர்களுக்கும் என்னுடைய இனிய மாலை வணக்கம். பறவைகள் சரணாலயம் அப்படின்னா நமக்கு எல்லாம் டக்குன்னு ஞாபகம் வரக்கூடிய இடம் வேடந்தாங்கல் தான். அவ்வளவு பறவைகள், அவ்வளவு சிறப்புகள் வாய்ந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பத்தி தான் இன்னைக்கு நான் உங்கள்கிட்ட உரையாட போறேன். வேடந்தாங்கல் அப்படின்ற சொல்ல நாம பிரிச்சு பார்த்தோம் அப்படின்னா,
வேடந்தாங்கல் அப்படின்ற சொல்ல எடுத்தோம்னா வேடன் தாங்கல் அப்படின்னு ரெண்டு சொல்லால ஆனது. இப்போ இதுல இருக்கக்கூடிய தாங்கல் அப்படின்ற சொல் தங்கல் அப்படின்ற சொல்ல இருந்து மருவி வந்ததா சொல்றாங்க. பழங்காலத்துல வேடன் அப்படின்ற ஒரு பறவை இங்கு தங்கி கூடு கட்டி வாழ்ந்துட்டு இருந்ததாம். அதனால அந்த வேடன் அப்படின்ற பறவை இங்கு தங்கி கூடு கட்டி வாழ்ந்து வந்ததுனால வேடந்தங்கல் அப்படின்றது காலப்போக்கில் வேடந்தாங்கல் அப்படின்னு மாறிட்டதா ஒரு கருத்து இருக்கு.
இன்னொரு கருத்து, தாங்கல் அப்படின்ற சொல்லு வந்து ஒரு வகையில பாதுகாப்பதை குறிப்பதாகும். அந்த காலத்துல வேடர்கள் இந்த இடத்துல தங்கி பறவைகளை வேட்டையாடிட்டு இருந்ததாகவும், அந்த இடத்துல தங்கி இருந்த மக்கள் பறவைகளை வேட்டையாடாம தடுத்து பாதுகாத்ததால இந்த பேர் வந்ததாகவும் ஒரு கருத்து இருக்கு. இன்னொரு கருத்து என்ன அப்படின்னா, இந்த தாங்கல் அப்படின்ற சொல் இன்னொரு ஒரு பொருள்ல ஊருக்கு அடுத்து இருக்கக்கூடிய குளத்தையோ இல்ல தடாகத்தையோ குறிக்கும். வேடர்கள் தங்கி இந்த பறவை வேட்டையாடி கொண்டிருந்த பொதுமக்கள் வந்து பாதுகாத்த இந்த நீர்நிலை பகுதி தான் வேடந்தாங்கல் அப்படின்னும், இப்படி பல்வேறுபட்ட பெயர் காரணங்கள் வேடந்தாங்கலுக்கு இருக்கு. சரி, இப்படிப்பட்ட வேடந்தாங்கல் எப்படி பறவைகள் சரணாலயமா உருவாச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, கிபி 1798 இருந்துதான் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் குறித்த வரலாற்று சான்றுகள் வந்து நமக்கு கிடைக்கும். அப்போ அந்த ஊர்ல இருந்த ஏரி, அந்த ஏரிக்கு நடுவுல ஒரு கடப்ப மரத்தோப்பு. அந்த கடப்ப மரம் அப்படின்றது ஆங்கிலத்துல பாரிங்டோனியா அக்யூட்டாங்குலா அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஒரு தோப்பு வந்து இருந்திருக்கு. அந்த கடப்ப மரத்தோப்புல நிறைய நீர் பறவைகள் வந்து கூடு கட்டியிருக்கு. அப்போ அந்த பறவைகளை ஊர் மக்கள் யாரும் வேட்டையாடாம பத்திரமா பாதுகாத்துட்டு வந்தாங்க. அப்ப செங்கல்பட்டு மாவட்டத்துக்கு கலெக்டரா திரு லயனல் பிளேஸ் என்னும் அதிகாரி நியமிக்கப்படுகிறார். அந்த சமயத்துல கிராம மக்கள் எல்லாம் கலெக்டர் அவர்கள்ட்ட போய், இந்த பறவைகளை பாதுகாக்கணும், அதுக்கு எங்களுக்கு உரிமை கொடுங்க அப்படின்னு ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. அந்த கோரிக்கைய உடனே கலெக்டர் அவர்களும் ஏத்துக்கிட்டு கடப்பந்தோப்புல வந்து கூடு கட்டி வாழும் பறவைகளை பாதுகாக்கிறதுக்கு கிராம மக்களுக்கு உரிமை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கவுல், அந்த கவுல் அப்படின்றது என்ன அப்படின்னா பத்திரம் மாதிரி, உரிமை பத்திரம் மாதிரி கொடுக்குறாங்க. அதுக்கப்புறம் அந்த பத்திரம் வந்து எங்கேயோ காணாம போயிடுது. திரும்ப மக்கள் எல்லாம் ஒரு கோரிக்கையை வைக்கிறாங்க. அப்போ 1858 உதவி மாஜிஸ்ட்ரேட்டாக இருந்த திரு ஜிபி டாட் அவர்கள் திரு லயனல் பிளேஸ் அவர்கள் அளித்த அந்த பத்திரத்துக்கு புத்துயிர் கொடுக்குறாங்க. அதுல திரு ஜிபி டாட் அவர்கள் வேடந்தாங்கல் ஏரியில இருக்கிற கடப்ப மரங்கள்ல பலவிதமான பறவைகள் வந்து வாழ்றதால அங்கு பறவைகள் வேட்டை தடை செய்யப்பட்டுள்ளது அப்படின்னு ஒரு கவுல் வந்து கொடுக்குறாங்க. இந்த பறவைகள் வேட்டையாடாம பாதுகாக்கிறதுக்கு பொதுமக்களுக்கு எல்லா விதமான உரிமைகளும் உண்டு அப்படின்னு சொல்லி அந்த கவுல்ல கொடுக்குறாங்க. அதுக்கு பின்னாடி நிறைய பாதுகாப்பு நடவடிக்கைகள்லாம் செய்யறாங்க. செஞ்சதுக்கு அப்புறம் 1936 செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டரா இருந்த திரு HAA அவர்கள் வந்து ஒரு அறிக்கை வந்து வெளியிடுறாங்க. அந்த அறிக்கையில இந்த வேடந்தாங்கல் 100 மேல பறவைகள் வந்து கூடு கட்டி வாழக்கூடிய இடமா இருக்கிறதால இந்த பகுதியை வந்து அலுவல் ரீதியா பறவைகள் புகலிடமா அறிக்கை செய்கிறாங்க. அது மட்டும் கிடையாது, வேடந்தாங்களை சுத்தி இருக்கிற 20 மைல் சுத்தளவுல நீர் பறவைகளை இல்லை மற்ற பறவைகளை வந்து யாரும் வேட்டையாடக்கூடாது அப்படின்னும், இந்த பறவைகள் வாழக்கூடிய இடத்தை பராமரிக்கிறதுக்கு அரசு சார்பில் ஒரு குறிப்பிட்ட தொகையையும் ஒதுக்கீடு செஞ்சு உத்தரவு போட்டு அந்த அறிக்கையை வந்து வெளியிடுறாங்க. அதுக்கப்புறம் 1972 வன உயிரின பாதுகாப்பு சட்டம் வந்ததுக்கு அப்புறமா அந்த சட்டத்தின் கீழே வந்து வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அப்படின்னு பிரகடனப்படுத்துறாங்க. இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்தோட பரப்பு 74 ஏக்கர். இந்த பறவைகள் சரணாலயம் முக்கியமா பறவைகள் வந்து போற பகுதியா இருக்கு. அது மட்டும் கிடையாது, 200 ஆண்டுகள் பழமை வாய்ந்த சரணாலயமாகவும் இந்த வேடந்தாங்கல் சரணாலயம் இருக்கு. இப்படி தொடக்க காலத்துல மக்களால பாதுகாக்கப்பட்ட இந்த பகுதிய சரணாலயமா மாறினதுக்கு அங்குள்ள மக்களோட பங்கு மிகப்பெரிய அளவுல இருக்கு. அப்போ இது பறவைகள் வரக்கூடிய இடமா இருக்குன்னா பறவைகள் எதனால வருது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இங்கு வரக்கூடிய பறவைகள்ல 2 வகைகள் இருக்கு. ஒரு வகை பறவைகள் வந்து வெறும் இறை தேட மட்டும் இங்க வரக்கூடிய பறவை. இன்னொரு வகை பறவைகள் இங்க வந்து முட்டையிட்டு குஞ்சு பொறிக்கக்கூடிய பறவைகள். தேவைக்கேத்த மாதிரி பறவைகள் இங்கேயே கூடு கட்டும், அதாவது அந்த வேடந்தாங்கல் பகுதியிலேயே கூடு கட்டும், இல்லைன்னா பக்கத்து ஊர்களில் இருக்கக்கூடிய மரங்களை தேடி கண்டுபிடிச்சு அங்க கூடு கட்டும். அதுவும் இல்லையா, மரங்கள்ல தற்காலிகமா தங்கிட்டு ஒரு சின்ன தற்காலிக கூடு மட்டும் ஏற்படுத்திட்டு அங்கிருந்து கிளம்பிடும். அது மாதிரி இங்க வந்து நம்ம உள்ளூர் பறவைகளும் வரும். அது மட்டும் கிடையாது, வெளியூர்ல இருந்தும் பறவைகள் வரும், வெளிநாடுகள்ல இருந்தும் பறவைகள் வரும். சரி, அப்ப இந்த பறவைகள் எப்ப இங்க வரும் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆவணி மாசம் இருக்கு இல்லையா, அந்த ஆவணி மாசத்துல நல்லா மழை இருந்துச்சுன்னா புரட்டாசி மாசம் ஆரம்பிக்கிற டைம்ல என்ன ஆகுதுன்னா பறவைகள்லாம் வர ஆரம்பிச்சிடும். இப்போ நாம ஒரு இடத்துல வீடு கட்ட போறோம் அப்படின்னா அந்த இடத்துல எல்லா விதமான சோதனைகள் அனுமதிகள் இதெல்லாம் செஞ்சு நம்ம வீடு கட்டுவோம், அதுக்கு நம்ம ஒரு பிளான் பண்ணுவோம். அந்த மாதிரி இந்த கூடு கட்டுறதுக்கு முன்னாடி பறவைகள் எக்கச்சக்கமான பிளான் வந்து பண்ணும். ஒரே நாள்ல ஒரே ஒரு மணி நேரத்துல வந்து இந்த கூடு கட்டுற வேலைகள் வந்து நடக்காது. அப்படி பிளான் பண்ணி ஐப்பசி கார்த்திகை மாசங்கள் இருக்கு இல்லையா, இந்த ஐப்பசி கார்த்திகை மாசங்கள்ல வந்து அப்படியே பறவைகள் வந்து கொஞ்சம் கொஞ்சமா கூடு கட்டும். இப்போ கூடு கட்டின பின்னாடி அங்க வந்து முட்டைகள் வந்து போட ஆரம்பிக்கும். ஒரு சில பறவை வகைகள்ல ஐப்பசி மாசம் முடிகிற தருவாயில இல்லை கார்த்திகை மாசம் தொடங்கக்கூடிய டைம்ல குஞ்சுகள் வந்து அங்க வர ஆரம்பிச்சோம். மேக்சிமம் தை மாசத்துக்குள்ளார எல்லா பறவைகளோட எல்லா முட்டைகளுமே வந்து பொறிஞ்சு குஞ்சுகள்லாம் வந்து வளர்ந்துகிட்டு இருக்கும். நம்ம வீட்டில் சின்ன பிள்ளைங்க இருந்தாங்கன்னா அவங்க வளரும்போது நம்ம பெரியவங்க சொல்லுவாங்க, குழந்தை 4 மேனியும் பொழுதொரு வண்ணமாக வளருது அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மையிலே அந்த பழமொழி இந்த நீர்வாழ் பறவைகளோட குஞ்சுகளுக்கும் பொருந்தும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான வண்ணங்களில் ரொம்ப வேகமாக வளரும் இந்த நீர்வாழ் பறவைகளோட குஞ்சு. பங்குனி வெயில் நல்லா அடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த குஞ்சுகள்லாம் பெருசாகி அம்மா அப்பா இருப்பாங்க இல்லையா அவங்க கூட என்ன பண்ணிடும் அப்படின்னா அவங்க எங்கேருந்து வர ஆரம்பிச்சாங்களோ அங்கே வந்து போக ஆரம்பிச்சோம். அப்புறமா இந்த பறவைகள் இங்கே வந்து என்ன சாப்பிடும் அப்படின்னு பார்த்தோம்னா, பெரும்பாலும் இங்கே வரக்கூடிய பறவைகள் நிறைய விதங்களில் இரையை வந்து தேடுது. இந்த வகை பறவைகள் தாங்களும் சாப்பிடணும், அது மட்டும் இல்லாமல் தங்களோட கூட்டில் இருக்கக்கூடிய குட்டி குஞ்சுகளுக்கும் உணவு வந்து தரணும். இந்த வேடந்தாங்கல் பகுதியில் வந்து பார்த்தீங்கன்னா பெரும்பாலும் நிலங்கள் வந்து பல்வேறு குளம் குட்டைகள் சின்ன சின்ன நீர்நிலைகள் நிறைந்ததா இருக்கு. அப்போ இந்த பகுதியில மழைக்காலங்கள்ல வரக்கூடிய மழை நீர்ல சின்ன மீன்கள் தவளை குட்டிகள் நத்தைகள் அப்புறம் சின்ன சின்ன நீர்வாழ் உயிரினங்கள்லாம் இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி நீர்வாழ் உயிரினங்களை இது எடுத்துக்கும். அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி மழை பெய்யக்கூடிய சமயங்கள்ல பூச்சிகளோட நடமாட்டமும் இங்க அதிகமா இருக்கும், அந்த பூச்சிகளையும் இந்த பறவைகள் வந்து உணவா எடுத்துக்கும். இந்த மாதிரி உணவுக்கும் இருப்பிடத்துக்கும் மிக சரியான இடமா இந்த வேடந்தாங்கல் இருப்பதுனால இங்க வருஷந்தோறும் வரக்கூடிய பறவைகளோட எண்ணிக்கை வந்து அதிகமா இருக்கு. சரி, நமக்கு இப்ப தங்குறதுக்கு வீடுகள் இருக்கு, அப்ப இந்த பறவைகள் அங்க எங்க தங்கும் அப்படின்னு நம்ம நேயர்கள் அனைவரும் யோசிப்பீங்க. பறவைகளோட வாழ்க்கையில இந்த இனப்பெருக்கம் அப்படிங்கிறது ஒரு மிக முக்கியமான நிகழ்வு. அதுலயும் இந்த இனப்பெருக்கத்துக்கு அப்புறமா முட்டை போட்டு குஞ்சு பொறிக்கிற நிகழ்வு ரொம்ப ரொம்ப முக்கியமான நிகழ்வு. அதுக்கு கூடு கட்டுறது அப்படின்றது அவசியமான விஷயம். நம்ம நினைக்கிற மாதிரி இந்த கூடுகள் அவ்வளோ சீக்கிரமா கட்டப்படுறது கிடையாது. அதே போல எல்லா பறவையும் ஒரே மாதிரியான கூடுகளை விரும்புமா அப்படின்னு கேட்டா விரும்பாது. ஒரு சில பறவைகள் நீருக்கு அருகில கூடு கட்டும், ஒரு சில பறவைகள் நீருக்கு கொஞ்சம் தள்ளி கூடு கட்டும், அதே போல ஒரு சில பறவைகள் கொஞ்சம் தாழ்வான இடங்கள்ல கூடு கட்டும், இன்னும் ஒரு சில பறவைகள் உயரமான இடங்கள்ல வந்து கூடு கட்டும். பெரும்பாலும் இங்கு இருக்கக்கூடிய பறவைகள், அதாவது இந்த வேடந்தாங்கல்ல வந்து தங்கக்கூடிய பறவைகள், நான் முன்னாடியே சொன்ன மாதிரி கடப்ப மரம்னு சொன்னேன் இல்லையா, ஆங்கிலத்துல பேரிங்டோனியா அக்யூட்டாங்குலான்னு சொல்லுவாங்க. அந்த மரங்கள்லயும் கருவேல மரங்கள், அதாவது அகேசியா நைலோட்டிகா அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க, அந்த பறவைகள்லையும் தான் கூடு கட்டி வசிக்கும். ஒரே மரத்துல ஒரு பறவை தான் கூடு கட்டுமா அப்படின்னா கிடையாது, ஒரே மரத்துல பல்வேறு வகையான பறவைகள் வந்து கூடு கட்டும். நம்ம நிலத்துல வாழக்கூடிய பறவைகள் மாதிரி நீர்ல வாழக்கூடிய பறவைகளோட கூடு வந்து மென்மையா கூடு கட்டது. கூடுகள் வந்து பலவிதமான அந்த காஞ்ச குச்சிகள் இருக்கும் இல்லையா, அந்த காஞ்ச குச்சிகளை சேர்த்து 2-3 அடுக்கு இந்த குச்சிகள்லாம் அடுக்கி தான் இந்த கூடு வந்து கட்டப்படும். இந்த குச்சிகளில் நம்ம நல்லா கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த குச்சிகளில் வந்து முட்கள் வந்து இருக்கும். இந்த முட்கள் வந்து அந்த பறவைகளை எதிரிகள்ட்டிருந்து பாதுகாத்து கொள்றதுக்காக இப்படி இருக்கு. இந்த குச்சிகள் வெறும் கடப்ப மர குச்சிகளா இருக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது, இது கடப்ப மர குச்சிகள் இருக்கும். அது கூடவே இங்க இருக்கக்கூடிய இந்த இளந்த மரம், அப்புறம் வெள்வேல் மர குச்சிகள் போன்ற மரத்தோட குச்சிகள்லாம் இந்த பறவைகள் இந்த கூடு கட்டுறதுக்கு பயன்படுத்துறாங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இந்த கூடு கட்டுறது அப்படின்றது மிக சுலபமான வேலையே கிடையாது. ஒவ்வொரு நாளும் இந்த பறவைகள் காலையில இறை தேட போவாங்க. அப்படி இறை தேட போறப்ப சிறுக சிறுக ஒரு நாளைக்கு ஒரு குச்சி 2 குச்சியா வாயிலையும் கால்லையும் சுமந்துட்டு வந்து இந்த கூடை கட்டி முடிக்கிறாங்க. ஒரு கூட்டில் கிட்டத்தட்ட 100-300 குச்சிகள் வரை இருக்கும். அது மட்டும் இல்லை, நம்ம கார்களில் ஸ்டெப்னி டயர் அப்படின்னு சொல்லுவோம், அதாவது டயர் ஏதாவது பிரச்சனை ஆயிடுச்சுன்னா வேற டயரை தான் நம்ம வந்து அந்த ஸ்டெப்னி டயர்னு சொல்லுவோம். அந்த மாதிரி கூட்டில் இருக்கிற குச்சிகள் ஏதாவது உடஞ்சிருச்சு இல்லை அந்த குச்சிகள் வந்து ஏதாவது பாதிப்படைஞ்சிருச்சுன்னா வேற குச்சிகளை ஸ்பேரா கூட்டுல ஒரு ஓரத்துல இந்த பறவைகள் வந்து வச்சிருக்கும். சரி, இந்த பறவைகள் எந்த மாதிரியான மரங்களை கூடு கட்டுறதுக்கு தேடி கண்டுபிடிக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, பொதுவா வேடந்தாங்கல்ல வாழக்கூடிய பறவைகள் அடிமரம், அதாவது மரத்தோட அடிப்பகுதி நீர்ல மூழ்கி இருக்கிற மாதிரி மரங்களை வந்து மேக்சிமம் செலக்ட் பண்ணுது. ஏன் அப்படின்னா, நான் என்னோட அந்த வனச்சரக அலுவலருக்கான பயிற்சி காலத்துல கல்வி சுற்றுலாவுக்காக வேடந்தாங்கல் போயிருக்கு. சரி, ஏன் இந்த பறவைகள் இந்த மாதிரியான மரங்களை கூடு கட்டுறதுக்கு தேர்ந்தெடுக்குது அப்படின்னு அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள்ட்ட நாங்க கேட்டோம். இந்த மாதிரி அடிமரம் நீர்ல மூழ்கி இருக்கிற மரங்களை தேர்ந்தெடுக்கிறது இந்த பறவைகளுக்கு பலவிதமான பாதுகாப்பை ஏற்படுத்தக்கூடியதா இருக்கு. ஏன்னா ஒரு சில விலங்குகள், கீரி முள்ளம்பன்றி போன்ற விலங்குகள் பறவைகளோட முட்டை அதோட குஞ்சு இவற்றையெல்லாம் சேதப்படுத்துறதுக்கான வாய்ப்பு உண்டு. அப்போ இது மாதிரி நீர் சூழ்ந்துள்ள மரங்களை வந்து பறவைகள் கூடு கட்டுறதுக்கு செலக்ட் பண்ணுச்சுன்னா இந்த மாதிரி விலங்குகள் சேதப்படுத்துறது தடுக்கப்படும். அதுக்காக மற்ற மரங்கள்ல கூடு கட்டாதா அப்படின்னா கட்டும். இந்த மாதிரி மரங்கள்ல அதிகமான கூடுகள் வந்து இருக்கிறத நாம அங்க போனோம்னா பார்க்கலாம் அப்படின்னு வனத்துறை அதிகாரிகள் வந்து சொன்னாங்க. அப்புறம் நான் அப்படியே பக்கத்துல கொஞ்சம் தூரம் நடந்து போய் பக்கத்துல இருக்கக்கூடிய ஊர் மக்கள்கிட்ட வந்து நாங்க எல்லாருமே சேர்ந்து கேட்டோம், இந்த பறவைகள் கூடு கட்டுறதுல வேற என்ன சிறப்பு இருக்கு அப்படின்னு. ஆச்சரியமான ஒரு விஷயத்த வந்து சொன்னாங்க, பறவைகள் கூடு கட்டுறத வச்சு மலையோட அளவை கண்டுபிடிச்சிடலாம் அப்படின்னு சொன்னாங்க. எனக்குன்னா ஒரே ஆச்சரியம், எப்படி இது நடக்கும் அப்படின்னு மறுபடியும் நான் அவங்ககிட்ட கேட்டேன், எப்படி இது சாத்தியம் அப்படின்னு. அப்போ அந்த ஊர்ல இருக்கக்கூடிய மக்கள் சொன்னாங்க, பறவைகள் இயற்கையோட எல்லாத்தையுமே சரியா புரிஞ்சு வச்சுக்கும், பறவைகளுக்கு முன்னாடியே மழை வரக்கூடிய விஷயம் தெரியும், அந்த வருஷத்துல மழை கம்மியா இருக்கும், மழை கம்மியா இருந்துச்சுன்னா ஏரிகள்ல நீர்மட்டம் கம்மியா இருக்கும் அப்படின்னு பறவைகளுக்கு தெரிஞ்சா பறவைகள் கூடுகளை கொஞ்சம் தாழ்வான, அதாவது உயரம் குறைவான இடங்கள்ல கட்டும்னு சொன்னாங்க. மழை அதிகமா இருந்து ஏரியில நீர்மட்டம் அதிகமா இருக்கும் அப்படின்னு பறவைகளுக்கு தெரிஞ்சா பறவைகள் கூடுகளை கொஞ்சம் உயரமான இடங்கள்ல கட்டும் அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு அவங்க சொன்னதும் அப்படியே இயற்கையோட அற்புதத்தை நினைச்சு நான் அப்படியே வியந்து போயிட்டேன். சரி, இந்த மாதிரி பறவைகள் வர்றதுக்கு பெயர் என்ன, இந்த மாதிரி பறவைகள் வர்றதுனால என்ன பயன் அப்படின்னு நாம எல்லாம் யோசிச்சோம் அப்படின்னா, இந்த மாதிரி பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்றதுக்கு பெயர் தான் வலசை போதல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி பறவைகள் எதற்கு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு இடம் பெயர்து அப்படின்னா, முக்கியமான மூன்று காரணங்களுக்காக. ஒன்னு உணவு, மற்றொன்று இனப்பெருக்கம், மூன்றாவது இருப்பிடம். இந்த மூணு தேவைகள்ல ஏதேனும் ஒரு தேவைக்காகவோ இல்ல மூன்று தேவைகளுக்காகவோ பறவைகள் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து இடம் பெயரும். சரி, இங்கு என்ன மாதிரியான பறவைகள்லாம் வருகை தரும் அப்படின்னு பார்த்தோம்னா, இங்கு நீர்க்காகங்கள், பாம்புத்தாரா, வெண்கொக்குகள், உன்னிக்கொக்கு, மடையான் என்று அழைக்கப்படக்கூடிய பாண்டுஹெரான், வக்கா என்று அழைக்கப்படக்கூடிய நைட்ஹெரான், நரையான் என்று அழைக்கப்படக்கூடிய கிரேஹெரான், நத்தை குத்தி நாரை என்று அழைக்கப்படக்கூடிய ஓபன் பில்டு ஸ்டாக், துடுப்பு மூக்கு நாரை என்று அழைக்கப்படக்கூடிய ஸ்பூன் பில், கங்கணம் என்று அழைக்கப்படக்கூடிய ஒயிட் ஐபிஸ், கூளைக்கடா என்று அழைக்கப்படக்கூடிய கிரே பெலிகான், வண்ண நாரை என்று அழைக்கப்படக்கூடிய அந்த பெயிண்டட் ஸ்டாக், இந்த மாதிரி 20-25 வகைகளை சேர்ந்த பறவை இனங்கள் வந்து இந்த வேடந்தாங்கல் ஏரிக்கு வலசைக்கு வரதா அறிவியல் சான்றுகள் வந்து சொல்றாங்க. சரி, இப்போ இந்த பறவைகளை பாக்குறதுக்கு எந்த மாதிரியான காலம் வந்து உகந்த காலம் அப்படின்னு பார்த்தோம்னா, அக்டோபர் மாசத்துல இருந்து மார்ச் அல்லது ஏப்ரல் மாசம் வரை சீசன் இருக்கிறதா அங்க இருக்கக்கூடிய வனத்துறை அதிகாரிகள் சொன்னாங்க. அப்போ இந்த பறவைகளோட சீசன் காலத்துல சுமார் 20-25 வகைகளை சேர்ந்த 30,000-40,000 பறவைகள் வரைக்கும் நம்ம இங்க பார்க்கலாம். இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயத்துக்கு நாம எப்படி போறது, சென்னையில இருந்து 83 கிலோமீட்டர் தூரத்திலையும், மதுராந்தகத்துல இருந்து 16 கிலோமீட்டர் தூரத்திலையும், செங்கல்பட்டுல இருந்து 25 கிலோமீட்டர் தூரத்திலையும் இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் அமைந்திருக்கு. இங்க இருந்து இப்ப நான் மேல சொன்ன இடங்கள்ல இருந்து பேருந்து வசதிகள் அடிக்கடி இருக்கிறதுனால இந்த பேருந்துகள் மூலமா இந்த வேடந்தாங்கலை நாம போய் சேர்றது மிகவும் எளிமையான விஷயம். காலை 6 மணியிலிருந்து மாலை 6 மணி வரை இந்த வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலய பகுதி வந்து பொதுமக்கள் பார்வைக்காக திறந்தது. நேயர்களே, அனைவரும் வேடந்தாங்கல் போய் அங்க இருக்கிற பறவைகளை பாருங்க. உங்களோட கண்கள் என்னும் கேமராவில இந்த பறவைகளை அழகா புகைப்படம் எடுங்க. பறவைகளை பாதுகாக்க அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகள்ல நீங்களும் உங்களால் முடிந்த அளவு உதவுங்கள். வேடந்தாங்கல் பறவைகள் சரணாலயம் பற்றிய உரையினை இதுவரையில் கேட்டுக்கொண்டிருந்த புதுகை பன்மலை நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்துக் கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.
நேர்களே, இதுவரை வனமும் வாழ்வியலும் என்ற நிகழ்ச்சியை ராமநாதபுரம் தமிழ்நாடு வனம் வன உயிரின குற்ற கட்டுப்பாட்டு பிரிவு வனச்சிறக அலுவலர் திரு ரா துரைபாபு அவர்கள் வழங்கிய உரையாடலை கேட்டோம். இந்த நிகழ்ச்சி தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை எங்களுக்கு அனுப்ப வேண்டிய புலன இலக்கங்கள் 6-3-8-00-77-95-0 என்ற எண்ணிலும், புதகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களது கருத்துக்களை எங்களுக்கு அனுப்பலாம். மேலும் இது போன்ற பல்வேறு வகையான நிகழ்ச்சிகளை கேட்டு மகிழ தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2. இது மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.